الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذريته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن التقوى رأس الأمور واتقوا الله سرا وعلانية أما بعد فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد آتينا داود وسليمان علما وقالا الحمد لله الذي فضلنا على كثير من عباده المؤمنين صدق الله العظيم அனைத்து புகழும் ஏகநாயன் அல்லாஹ் ஒருவருக்கே உரைத்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹினுடைய பெயரை கூறி இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் எம்முயிரில் மேலான ஹலரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அணுவளவும் பிசகாது தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள், சாபிஊன்கள், சபா உஸ்ஸாபியீன்கள், முஸ்லிமான மோமினான ஆண்கள் பெண்கள் யாவரும் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்னும் உண்டாவதாம். அல்லாஹினுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அல்லாஹினுடைய மாளிகையிலே நேர காலத்தில் வந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் குறிப்பாக பள்ளிக்குள்ளே இருக்கின்ற போதும், வெளியிலே இருக்கின்ற போதும், தனிமையிலே இருக்கின்ற போதும், கூட்டாக இருக்கின்ற போதும், இரகசியமாகவும் பரகசியமாகவும், இரவிலும் பகலிலும், உள்ளூரிலும் வெளியிலும், வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுவை பயந்து இதயத்தோடு வாழ்ந்து கொள்ளுமாறும் அடியின் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹுவின் கட்டளையிட்டு வைக்கிறேன். எனவே எல்லா சந்தர்ப்பங்களும் அந்த அல்லாஹுவை பயந்து நடக்கக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹும் அனைவரையும் சேர்த்துக் கொள்வானா. நாளையும் வறுமை நாளில் அல்லாஹும் அனைவரையும் முத்தகீனுடைய பட்டியலை சேர்த்து மேலான ஜென்மத்தில் பிரதோசை கூலியாக தந்து எமக்கு அல்லாஹ் அருள் புரிவானா. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக, நல்லதையும் கெட்டதையும் காட்டித் தருவதற்காக இந்த உலகத்திலே நல்ல முறையிலே வாழ்ந்து நாளைய மறுமையிலே நாம் சுவர்க்கத்தை அடைந்து நாளைய மறுமையிலே நாம் நிம்மதியாக இருக்க வேண்டியதற்காக வேண்டி அல்லாஹ் காலத்துக்கு காலம் நபிமார்களை அனுப்பி கொண்டிருந்தான். அந்த நபிமார்கள் ஒரு சமூகத்துக்கு நபியாக வந்தார்கள். சிலர் நபிமார்கள் என்ன செய்தார்கள், ஒரு கூட்டத்துக்கு தலைவராக, ஒரு கூட்டத்துக்கு நபியாக வந்தார்கள். இன்னும் சில நபிமார்கள் சில குடும்பங்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள். எனவே நபிமார்களை ரசூல்மார்களை அல்லாஹ் ரூபுகளை வேதங்களை கொடுத்து இந்த மக்களை நேர்வழிப்படுத்துவதற்காக அல்லாஹ் காலத்துக்கு காலம் அனுப்பி கொண்டே இருந்தான். எப்போது நபிமார்களுடைய வருகை இல்லாமல் போகிறதோ அதற்கு பின்னால் அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வதஆலா இந்த பொறுப்பை மக்களுக்கு நல்லதையும் கெட்டதையும் சொல்லிக் கொடுக்கின்ற பொறுப்பை, இந்த பாதையால் போனால் சுரக்கம் பாவீர்கள், இந்த பாதையால் போனால் நரகம் போவீர்கள் என்ற அந்த தெளிவை கொடுப்பதற்காக அல்லாஹ் உலமாக்களுடைய கையிலே, அறிஞருடைய கையிலே அல்லாஹ் இதை பொறுப்பு கொடுத்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அறிஞர்கள் உலமாக்கள் நபிமாருடைய வாரிசுகளுக்கு சொன்னார்கள், அவர்கள் தீனார் திருஹத்தை சொத்து செல்வங்களை இந்த உலகத்திலே விட்டு செல்லவில்லை, மாறாக அவர் விட்டு சென்றதெல்லாம் அறிவு. எதை செய்தால் அல்லாஹ் சந்தோஷப்படுவார், எதை செய்தால் அல்லாஹ் கோபப்படுவார், என்னென்ன இபாதத்து மூலமாக நாம் அல்லாஹுவை நெருங்க வேண்டும், என்னென்ன பாவங்கள் இடம்பெற்றால் அல்லாஹ்வுடைய அசாபு சோதனைகள் இறங்கும் என்பதைத்தான் அந்த நபிமார்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? தங்களுடைய சமூகத்துக்கு நேர்வழியை காட்டி கொடுத்து கொண்டிருந்தார்கள். எப்போது நபிமார்கள் இல்லையோ அதற்கு பின்னால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா இந்த பாரிய பொறுப்பை உலமாக்களுடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார்கள். அதனால் அறிவை சுமந்தவர்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். அந்த பொறுப்பை பற்றி நாளைய வருவையிலே அல்லாஹ் விசாரிக்க இருக்கிறார். ஏராளமான துவாக்களை கேட்டார்கள். அந்த துவாக்கள் ஒன்றுதான், எனக்கு பிரயோஜனமான அறிவை தருவாயாக. இன்னும் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துவா செய்தார்கள், யா அல்லாஹ் பிரயோஜனம் தராத, கட்டிருக்கிற இந்த கல்வியால் யாருக்குமே பிரயோஜனம் அளிக்காத அறிவாக இருந்தா அந்த அறிவை விட்டு என்ன பாதுகாத்துருவாயாக என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட பிரார்த்தனைகள்ல ஒரு பிரார்த்தனையாக இருக்கிறது. கண்ணியமானவர்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு சிலர் மார்க்கத்தை படித்திருக்கிறார்கள், சிலர் அறிஞராக இருக்கிறார்கள், அவர்களால் அவர்களுக்கே பிரயோஜனம் இல்லை, அவர்களால் தன்னுடைய மனைவிக்கு பிரயோஜனம் இல்லை, அவரை ஓத வைத்ததால் அவரை படிக்க வைத்ததால் தாய் தாப்பனுக்கே பிரயோஜனம் இல்லை. அறிஞர்கள் அல்லாஹ்வுக்கு அறிஞர்கள் விளக்கம் எழுதுகின்ற போது எழுதுகின்றார்கள், எப்படி என்றால் இல்முன் நாஃபி, பிரயோஜனமான அறிவு என்பது ஒரு மனிதன் கற்கின்ற போது அவனுக்கு அது பிரயோஜனம் அளிக்க வேண்டும், கற்றுக் கொடுக்கின்ற ஆசானுக்கு பிரயோஜனம் அளிக்க வேண்டும், கற்று முடித்ததுக்கு பின்னால் அவன் ஒரு ஊருக்கு வந்தடைகிறான், அந்த ஊருக்கும் அந்த இல்மு பிரயோஜனம் அளிக்க வேண்டும், அவன் ஈண்டெடுத்த பெற்றோருக்கும் அந்த இல்மு பிரயோஜனத்தை கொடுக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அவர் யார் யாரோடு தோற்பாகின்றார்களோ திருமணம் முடிச்சு ஒரு மனைவியை திருமணம் முடிப்பார், அதுக்கு பின்னால் பிள்ளை கூட்டியாகுவார், அதுக்கு பின்னால் ஒரு சமூகமாகுவார். இப்படியே எல்லோருக்கும் இந்த இல்மு பிரயோஜனம் அளித்து இறுதியாக இவர் எந்த நாட்டிலே வாழ்கிறாரோ அந்த நாட்டுக்கும் இவருடைய அறிவினூடாக பிரயோஜனம் அளித்து, இவர் எந்த மகளாக இருக்கிறாரோ அந்த மக்களும் இந்த இல்மினூடாக பிரயோஜனம் அடைய வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த அறிஞர் இந்த ஆலி மௌத்தாகிவிட்டால் இவருடைய பட்டோலை மூடப்படக்கூடாது, கபருக்கும் இவருடைய நன்மைகள் போய்கொண்டிருக்க வேண்டும். இதுதான் இல்மு நாஃபி என்பதாக அறிஞர்கள் விளக்கப்படுகின்றார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நான் கட்டிருக்கிறோம் அந்த இல்மால் எனக்கு பிரயோஜனமா, நான் வாழக்கூடிய நாட்டுக்கு பிரயோஜனமா, நான் வாழக்கூடிய ஊருக்கு பிரயோஜனமா, என்னுடைய வாப்பா அம்மா என்னுடைய குடும்பத்துக்கு பிரயோஜனமா என்று ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கும். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிரயோஜனமான அறிவு என்பது எங்களோட வாழ்க்கையில தேவை. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை பிறட்டிப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுக்கு முன்னுரிமை கொடுத்திருக்கிறார்கள். மனிதன் இந்த உலகத்திலே நல்லவனாக வாழ வேண்டும், மற்றவருடைய அன்பை சம்பாதித்து வாழ வேண்டும், மற்றவருடைய உள்ளங்களிலே வாழ வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையினூடாக காட்டி தந்திருக்கிறார். நாம் வாழ வந்தவர்கள் என்று சொல்வதை விடவும் பிறரை வாழ வைக்க வந்தவர்கள், நாம் வாழ்வினூடாக இந்த நாடு வாழ வேண்டும், நாம் வாழ்வினூடாக எங்களுடைய இந்த ஊர் வளர வேண்டும், நாங்கள் வாழ்வினூடாக மனித நேயம் வளர வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது அறிஞர்களுக்கு, உலமாக்களுக்கு, மார்க்கத்தை சுமந்திருப்பவர்களுக்கு துவா செய்தார். ஹதரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய ஒரு மார்க்க மேதை, குர்ஆனுக்கெல்லாம் விளக்க சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு முஃபஸ்ஸிர், ஹதரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறார், அல்லாஹும்ம ஃபக்கீஹு ஃபித்தீன் வஅல்லிம்ஹு தஅவீல். யா அல்லாஹ், தீன்ல இவருக்கு விளக்கத்தை கொடுப்பாயாக, குர்ஆன்ல இவருக்கு தஃபீர் விளக்கத்தை கொடுப்பாயாக என்று ஹலரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு 1400 வருடங்களுக்கு முன்னதாக அறிஞர்களுக்கு உலமாக்களுக்கு துஆ செய்யுமாறு கற்றுத் தந்தார். இன்றைக்கு உலமாக்களுக்கு துஆ செய்யற பழக்கம் எங்கட வாழ்க்கையில இல்லை. கண்ணியமானவர்களே, இன்றைக்கு எங்கட உள்ளத்துல இருக்கக்கூடிய அத்தஹியாத்தா இருக்கட்டும், வஜ்ஜஹத்தா இருக்கட்டும், சூரா ஃபாத்திஹாவா இருக்கட்டும், இதெல்லாம் ஆரம்பத்துல எங்களை லெப்ப மாறு, ஆரம்பத்துல உள்ள மௌலவி மாறு, ஆரம்பத்துல பள்ளியில கட்டுத்தந்த ஹாபிஸ் மாறு, அவர்கள் கட்டுத்தந்ததுதான் இந்த உள்ளத்துல இருக்கு. இன்றைக்கு சின்ன பிள்ளைகள் பள்ளிக்கூட போகிறார்கள், மதரசா போகின்றார்கள். அன்பானவர்களே, அங்கே நல்ல நல்ல விடயங்களை படித்து விட்டு வருகின்றார்கள் அன்பானவர்களே. எனவே நாம் அந்த பிள்ளைகளுக்கு நல்லதை சொல்லிக் கொடுப்பது ஒவ்வொருடைய பொறுப்பாக இருக்கிறது. அது மாத்திரமே எங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த அறிவுக்கு கடனாக அந்த உலமாக்களுக்கு துஆ செய்கின்ற அந்த நல்ல சேவை எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். நாங்கள் ஒரு அறிஞருக்கு துஆ செய்கிறோம் என்றால், கண்ணியமானவர்களே, பாரக்கல்லாஹு லக், அல்லாஹ் உங்களுக்கு பரக்க செய்வானாக. அந்த பரக்கத் அறிஞரே அல்லாஹ்வோட வாழ்க்கையில பரக்க செய்வானாக என்று அவருக்கு நாங்கள் பரக்கத்துக்கு துஆ செஞ்சா, அந்த ஆலிம் எங்கெல்லாம் வாழ்கின்றாரோ, எங்கெல்லாம் போய் தவா பிரச்சாரம் செய்கிறாரோ, எங்கெல்லாம் போய் நல்லதையும் கெட்டதையும் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றாரோ, எங்கெல்லாம் போய் நல்ல நல்ல பிள்ளைகளை சீரழிய ஆக்குகின்றார்களோ, யார் யாரையெல்லாம் நரகத்திலிருந்து அவர் பாதுகாக்கின்றாரோ, யார் யாருக்கு தொழில் துறவு செய்கின்ற போது அழகான முறையை காட்டுக் கொடுக்கின்றார்களோ, இப்படியெல்லாம் யாரெல்லாம் நல்ல முறைகளை செய்து கொடுக்கின்றார்கள் கண்ணியமானவர்களே, அவர் அந்த காட்டுகின்ற அந்த வழியினூடாக நாம் ஒரு பாரக்கல்லா உலகல்லா பரக செய்வானாக, உங்களுக்கு எல்லாம் பரக செய்வானாக துவா செய்கிறோம். இந்த பரக்கத் முழு சமூகத்துக்கும் செய்த ஒரு துவா, ஒரு ஆளுக்கு ஒரு உதவி செய்கிறோம், ஒரு 1000 ரூபாய் காசி நாங்கள் தேடக்கூடிய பணத்தில் மாதம் கொடுக்குறோம், மாதத்தில் ஒரு சாப்பாடு அங்கே கொடுக்குறோம் மதரசாக்கு அல்லது பள்ளி அதரசுக்கு. கண்ணியமானவர்களே, இது எங்களோட வாழ்க்கையில் செய்யக்கூடிய நல்ல நல்ல காரியம். இது எங்களுடைய கபருக்கு வந்து சேரும், இது மௌத்துக்கு பின்னால எங்களோட கபருக்கு வந்து சேரும். அது மாத்திரமல்ல, நாங்கள் ஒரு சமூகத்தை வளர்க்குறோம், நல்லதை கெட்டதை சொல்லி சொல்லக்கூடிய ஒரு சமூகத்தை நான் வளர்த்துக் கொண்டிருக்கிறோம். எனவே ஹலரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது மற்றவர்களுக்கு துவா செய்கின்ற, அதிலும் குறிப்பாக அறிஞர்களுக்கு துவா செய்கின்ற பழக்கம் ஹலரத் ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கையில் இருந்தது. எனவே நாமும் அந்த நல்ல விஷயத்தினுடைய வாழ்க்கையில கடைபிடிக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் அறிஞர்களுக்கு உதவி செய்கிறோம், எங்களோட பள்ளியில இமாமுக்கு உதவி செய்கிறோம். கண்ணியமானவர்களே, எங்களுக்கு 5 நேரம் இமாஜமாத்தா தொழுது கொள்ள கிடைக்காது, முன்ன பின் ஆகும், முன் பின் பின்ன தொழ கிடைக்காது, முன்ன பின் ஆகும், ஒவ்வொரு நாளும் குர்ஆன் ஓத கிடைக்காது, முன்ன பின் ஆகும், ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜத் முன்ன பின் ஆகும், முன் பின் ஜிக்ருகள் முன்ன பின் ஆகும். ஆனால் எங்களுடைய அஜரத் 5 நேரம் இமாஜமாத்தா தொழுகிப்பார், முன்னால உள்ள சுன்னத், பின்னால உள்ள சுன்னத். ஒவ்வொரு நாளும் தொழுகையில ஓதுற அந்த துவாக்கள், அதே போன்ற தொழுகையில ஓதக்கூடிய அந்த சூறாக்கள், ஏனியவைகள் அடங்கலாக சுமாராக ஒவ்வொரு நாளும் அரஜிவுக்கு மேலாக குர்ஆன் ஓதிவிடுவார். எனவே நாங்கள் அவருக்கு ஒரு ஹதியா கொடுக்கிறோம், அவருக்கு ஒரு நன்கொடை கொடுக்கிறோம், அல்லது அவருக்கு ஒரு துவா செய்கிறோம். கண்ணியமானவர்கள், நாங்கள் கொடுக்கக்கூடிய நன்கொடையால் நிச்சயமாக அவருடைய தஹஜ்ஜத் நம்ம எங்களுக்கும் வந்து சேரும், அவருடைய ஜிக்ருடைய நம்ம எங்களுக்கும் வந்து சேரும், அவருடைய செய்தபா தீர்வுக்கு செய்யக்கூடிய பணி, அந்த பணியில ஒரு பகுதி எங்கட பொருளாதாரத்துக்கும் எங்களுக்கும் எல்லாம் நிச்சயமாக கொண்டு வந்து சேர்த்துக் கொண்டே இருப்பான். அது மாத்திரமல்ல, அந்த அறிஞர் எங்களுக்காக துவா செஞ்சு கொண்டிருப்பார் கண்ணியமானவர்களே. எனவே இந்த அமல் எங்கட வாழ்க்கையில் இருக்கும். பாருங்கள், ஹதரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம், ஹதரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கெல்லாம் அறிவை கொடுத்தார், சாதாரணமான அறிவல்ல கண்ணியமானவர்களே, சாதாரணமான அறிவல்ல. அந்த அறிவை கொடுத்ததற்காக அவர்கள் எல்லாம் அவருக்கு துவா செய்தார்கள். அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே அதில் செய்கின்றான், அதை அலமா சொல்லி
காட்டுகின்றான்.
சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாங்கள் அறிவை கொடுத்தோம், சாதாரணமான அறிவல்ல. ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான்,
நாங்கள்
என்ன செய்தோம் என்றால், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மலைகளையும் பறவைகளையும் வசப்படுத்தி கொடுத்தோம். இன்னும் ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாங்கள் காற்றை வசப்படுத்தி கொடுத்தோம். இன்றைக்கு நாங்க பயணம் செய்ய வேண்டுமா இருந்தா உங்களுக்கு வாகனம் தேவை, ஆனா அவர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயணம் செய்ய வேண்டுமா இருந்தா அல்லாஹ் வேகமாக செல்லக்கூடிய காற்றை வசப்படுத்தி கொடுத்தான். அந்த காற்று இடத்துல சொல்லுவார்கள், என்னை இந்த இடத்திலே கொண்டு போய் விடு என்று, அந்த காற்று எங்கெல்லாம் கொண்டு போக வேண்டுமோ அங்கெல்லாம் கொண்டு போய் விடும். இன்றைக்கு நாங்க தரை மார்க்கமாக வான் மார்க்கமாக வேற வேற வழிகளில் நாங்க பயணம் செய்கிறோம். ஆனால் ஹலரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்த இல்மு கண்ணியமானவர்களே சாதாரணமான அறிவல்ல. கண்ணியமானவர்களுடைய ஆட்சி காலத்துல எல்லா ஜீவராசிகள் பேசக்கூடிய பேச்சுக்களை கேட்கக்கூடிய திறமையை அல்லாஹ் கொடுத்தார். அந்த திறமையை கொடுத்ததற்காக எந்த டெக்னிக்கலும் வரலாத காலம், எந்த நெட்வொர்க்கும் இல்லாத காலத்தில் அல்லாஹ் அப்படிப்பட்ட அறிவை கொடுத்தார். அந்த அறிவுக்கு அவர் இருவர்களும் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். அவர் இருவரும் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள்.
அல்ஹம்துலில்லாஹில்லதி ஃபல்லலனா அலா கதீரிம் மின் இபாதிஹில் முஃமினீன்.
இறைவா, இந்த உலகத்தில் எத்தனையோ முஃமினான அடியார் இருக்கின்ற போது எங்கள் இருவரையும் நீ அறிவை தந்து மேம்படுத்திய ரப்பே, நீ புகழுக்குரியவன், நீ சங்கையானவன், நீ இரக்கமானவன், நீதான் புகழுக்குரிய நாயன் என்று அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். எனவே நாம் ஒவ்வொருவரும் மற்றவருடைய கொஞ்சம் உயர்ந்தவராக இருந்தால் பொருளாதாரத்துல அல்லது அறிவுல அல்லது நாங்க அதாவது மார்க்க விடயங்கள்ல ஏதோ ஒரு துறையில நாங்க மேல இருந்தா கண்டிப்பாக இந்த துவாவை நாங்க ஓதுவோம். மற்றவங்களை விட அல்லாஹ் எங்களை உயர வச்சிருக்கிறான். இந்த துவாக்கள் எங்கிற வாழ்க்கையில வரணும். பிறருக்கு ஆளுங்களுக்கு துவா செய்யற பழக்கம் எங்கிற வாழ்க்கையில வரும். எனவே நேர போதாமையினால் சுருக்கமான மூணு விடயங்களை ஒத்து நான் நினைவுபடுத்துகிறேன். மூணு விடயங்கள் எங்களோட வாழ்க்கையில வெற்றியை கொண்டு வரக்கூடிய விடயங்கள். அதுல ஒன்று கண்ணியமானவர்கள், எங்களுடைய எல்லா விவகாரங்களையும் மார்க்கம் சொல்லுகின்ற பிரகாரம் அமைத்துக் கொள்ள வேண்டும். மார்க்கம் தெளிவாக வழிகாட்டியிருக்கிறது. நாங்க எங்கட அகலாக்க எங்கட பண்பாடு எங்களுக்குள்ள மட்டும் இல்ல, எங்களோட சகோதர மொழி மக்கள் கலந்து பேசுகின்றார்கள், பழகின்றார்கள், தொழிற்துறவுகளை சந்திக்கின்றார்கள், கொடுக்கல் வாங்கலை சந்திக்கின்றார்கள். அவர்களுக்கு எங்களுடைய பண்பாடு போக வேண்டும். முதலாவது பகுதி, அதாவது எல்லா துறைகளும் இஸ்லாம் காட்டுகின்ற பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். அல்லாஹ் பரிசுத்த அல்குர்ஆன் சொல்கிறார், உதுஹுலூ ஃபிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாத்துல முழுமையாக நுழைந்து கொள்ளுங்க. வெறுமனே அமல் இபாதத்துல தொழுகையில மட்டும் இஸ்லாம், திருமணத்துல இஸ்லாம் இல்ல, வியாபாரத்துல இஸ்லாம் இல்ல, இப்படி இஸ்லாம் சொல்ல இல்ல. தொழுகையில அதாவது எங்களோட மார்க்கத்தை வெளிப்படுத்துற ஒரு பகுதி, அதே போல வெளியில இருக்கிறது கண்ணியமனாஸ்லாத் எங்களோட மாமலாத், இதெல்லாம் ஒவ்வொரு பகுதி இதுகளில் நாங்க மார்க்கத்தை வெளிக்காட்ட வேண்டும். எங்களோட பண்பாடு வெளிக்கொண்டு வர வேண்டும். எங்களோட பிள்ளைகளுக்கு நல்லதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். எல்லா விவகாரங்களையும் இஸ்லாம் காட்டுகின்ற முறையில் அமைத்துக் கொள்ளணும். வியாபாரமா, கொடுக்கல் வாங்கலா, மனைவியோடு வாழ்றதா, பிள்ளை கூட்டி ஆகிறதா, திருமணம் முடிக்கிறதா, எல்லா விவகாரம். கண்ணியமானவர்களே, திருமணத்துக்கு முன்னால திருமணத்தை பத்தி படிப்போம். திருமணம் ஒரு மனிதனை முழுமையாக்குறது, அரை மனிதனை முழுமையாக்குறது திருமணம். இன்றைக்கு திருமணத்துக்கு முன்னால சந்தோஷம் இல்ல, சந்தோஷம் இல்லைன்னு நிறைய பேர் சொன்னார்கள். சந்தோஷம் எதிர்பார்த்து திருமணம் முடித்தார்கள் சொல்லுவார்கள். திருமணம் முடிச்சதுக்கு பின்னால இருந்த சந்தோஷமும் இல்லாம போய் சொல்லுவார். ஏன் காரணம் கண்ணியமானவர்களே, எங்களோட நோக்கம் இல்ல. சிலர் சொல்வார்கள், நாங்க ஏன் திருமணம் முடிக்கிறோம்டா, வயது போகுது, பிள்ளைட வயது எல்லாரும் கேட்கிறார்கள், அதனால தான் திருமணம் முடிச்சு கொடுத்தோம். கண்ணியமா இதுக்குள்ள திருமணம் முடிக்கிறது அல்லாத கட்டல, அதை நாங்க நிறைவேற்றுவோம். இதனூடாக அல்லாவை சந்தோஷப்படுத்த போகிறோம் என்று எல்லா விவகாரங்களையும் காட்டிய பிறகு அமைத்துக் கொள்வோம். பிள்ளைகளை வளர்க்கிறது முதல், இன்றைக்கு அநாத பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அநாதந்தா ஒரு அறிஞர் சொல்கிறார், லைசல் யதீமுல் லதீ கத் மாத வாலிதுஹு இன்னல் யதீம யதீமுல் இல்மி வல் அதபி. ஒரு அறிஞர் சொல்லுவார், உண்மையான அநாதை யாருண்டா, வாப்பா உம்மா இல்லாத அநாதை இல்ல, உண்மையான அநாதை. உண்மையான அநாதை யாரு தெரியுமா, இந்த உலகத்தில் வாழக்கூடிய பிள்ளைகள், அதாவது அதுவும் அறிவும் கொடுக்கப்படாத பிள்ளைகள். இன்றைக்கு தாய்வாப்பன் இல்லாத அநாதைகளை விட அதிகமான அநாதைகள், ஒழுக்கமும் அறிவும் கொடுக்கப்படாத அநாதை பிள்ளைகள் இருக்கிறார்கள். பள்ளியோடு நடந்து கொள்ளக்கூடிய முறை தெரியாது, படைச்ச ரப்புக்கு செய்ய வேண்டிய கடமை தெரியாது, எங்களுடைய கலாம் குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமை தெரியாது, எங்களுடைய ஆதரத்துக்கு செய்ய வேண்டிய கடமை தெரியாது, எங்களுடைய உறவுகளோடு நடந்து கொள்ளக்கூடிய முறை தெரியாது, வாப்பாவும் அவளை போய் நடக்கணும் என்று தெரியாது, அல்லாஹ் ரசூலோடு போய் நடக்கணும் என்று தெரியாது. கண்ணியமானவர்களே, இதை சொல்லிக் கொடுக்க இல்லையா, இப்படிப்பட்ட அநாதை பிள்ளைகள் தான் அதிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த கருத்தை தான் அந்த அறிஞர் அந்த பைபிளை சொல்லி காட்டுகிறார். எனவே கண்ணியமானவர்களே, எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் நல்லதை சொல்லிக் கொடுப்போம். பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை சொல்லிக் கொடுக்கணும். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாத பிள்ளை ஒரு காலம் வாப்பமாய் கட்டுப்படாது. அல்லாஹ் கட்டுப்பட்டு சுஜூது செய்ய சொல்லக்கூடிய ஒரு பிள்ளையை உருவாக்குங்க, நிச்சயமாக அந்த பிள்ளை தாய் சாப்பிட கட்டுப்படும். அல்லாஹ் கட்டுப்படாத பிள்ளை நிச்சயமாக பெற்றோரும் குடும்பம் அதாவது மூதாதைகள் கட்டுப்படாது. எனவே கண்ணியமானவர்களை எல்லா விவகாரங்களையும் மார்க்கம் சொல்லுகின்ற பிரகாரம் இஸ்லாத்துக்குள்ளே அமைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது விடயம் கண்ணியமானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையில எல்லா சந்தர்ப்பங்களையும் நாங்கள் அதாவது நிர்வாகம் என்று வந்துவிட்டால், எங்களுக்கு வழிநடத்தக்கூடிய என்று வந்துவிட்டால், அதே போன்ற அறிஞரன் வந்துவிட்டால், அவருக்கு பேரிதனால் மாத்திரத்தில் நாம் கட்டுப்பட வேண்டும். இது எங்களை வாழ்க்கையில் இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, கட்டுப்பாடு என்பது வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு அம்சம். ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஒற்றுமை ஒரு பல, ஒற்றுமை ஒரு சக்தி. இந்த ஒற்றுமையை நாங்கள் வளர்க்க வேண்டும். தேன்பூச்சி எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கும், அந்த தேன்பூச்சிக்கு ஒரு கல் அடிச்சு பாருங்க, அந்த தேன்பூச்சி எங்கேயும் ஓடும், எங்கேயும் பறக்காது. அந்த தேன்பூச்சி அப்படியே எங்களை நெருங்கி எங்களை குத்தம். தேன்பூச்சிக்கு உள்ள ஒற்றுமை, தூரத்தில் இருக்கிற தேன்பூச்சியை பார்த்தா எங்கட கண்ணுக்கு விளங்காத ஒரு சின்ன படைப்பு, ஆனா பிரம்மாண்டமான படைப்பு. நாங்க தேன்பூச்சிக்கு முன்னால தோத்து போகிறோம். காரணம் என்ன? ஒரு கட்டுப்பாடு, ஒற்றுமை. ராஜா பூச்சிக்கு கட்டுப்படக்கூடிய தன்மையால. அதே சந்தர்ப்பத்தில் ஒரு நாய்க்கூட்டம் இருக்குது, நாய்க்கூட்டத்துக்கு ஒரு கல்லடியுங்க, அந்த நாய் அப்படியே ஓடிவிடும். எனவே கண்ணியமானவர்களை, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்று சொல்வார்கள். எனவே நாம் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அதிலும் மிக முக்கியமாக அறிஞர்கள், வழிகாட்டக்கூடியவர்கள், நிர்வாகிகள், இவர்களை கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். ஒரு ஊரிலே உள்ள ஒற்றுமையை பாதுகாக்க வேண்டும். மூன்றாவது விடயம் கண்ணியமானவர்களே, உலமாக்கள் அறிஞருடைய சுகபத்தோடு வாழ்வு, அவருடைய துவாவோடு வாழ்வு. இன்றைக்கு எங்கட பாக்கெட்ல முக்கியஸ்தர்களுடைய போன் நம்பர் இருக்கும், இன்றைக்கு எங்கட பாக்கெட்ல எத்தனையோ பேரோட தொடர்பு இலக்கங்கள் இருக்கும், ஆனா எங்கள்கிட்ட எங்கட பள்ளி அதற்கு நொம்ப இருக்குதா, ஒரு அறிஞர் நொம்ப இருக்குதா, எவ்வளவு விஷயங்களை கேட்கிறோம். ஒரு கிளினிக் போறதுக்கு நாங்க நம்பர் எடுக்கக்கூடிய நம்பர் எழுதி வச்சிருக்கோம். வருடத்துக்கு ஒரு முறை எடுக்கக்கூடிய அந்த கிளினிக் நம்பர் தேவை எழுதி வச்சிருக்கிறோம். ரெண்டு மூணு வருஷத்துக்கு தேவைப்படக்கூடிய சில நம்பர்கள் எழுதி வச்சிருக்கிறோம் கண்ணியமானவர்களே. ஆனா எங்களுடைய மார்க்க விஷயங்களை, நல்லதையும் கெட்டதையும் அறியக்கூடிய, அல்லது தொழுகின்றோம், தூர பயணம் கொண்டு போகிறோம், தூர பயணத்துல தொழுகை சுருக்கி தொழுகணும், எப்படி தொழுகிறது, அல்லது ஒரு மார்க்க விவகாரம் வரை அதை எப்படி அதை கேட்டு அறிஞ்சு கொள்றது, இதற்காக வேண்டி எங்களை எத்தனை பேர் பொக்கெட்ல, அதாவது அறிஞர்களுடைய எங்களுடைய பள்ளி அதிர்ஷ்டமான போன் நம்பர் நாங்கள் வச்சிருக்கோம் கண்ணியமானவர்களை, கொஞ்சம் யோசிப்பார். எனவே எங்களுடைய வாழ்க்கையில வெற்றி ஏற்படுத்தணும் என்றா இந்த முக்கியமான மூணு விடயங்களை நான் சொன்னேன். இந்த மூணையும் வாழ்க்கையில கடைபிடிச்சா நிச்சயமாக எங்களால் பெரியதொரு வெற்றி அடைய முடியும். எல்லா விவகாரங்களையும் மார்க்கம் சொல்லுகின்ற பிரகாரம் நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக இறுதியாக ஒரு விடயத்தை நான் நினைப்படுத்திக் கொள்கின்றேன். அறிஞர் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் வானத்தால் விழுந்தவர்கள் அல்ல. அவர்களுக்கும் தாய் தாப்பன் இருக்கிறார்கள், அவர்களுக்கும் சொந்த ஊர் இருக்கிறது. அவர்களும் அவருடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய பெற்றோர்களுக்கு, அவருடைய ஊருக்கு, அவருடைய குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஏராளம் இருக்கத்தான் செய்கின்றன. எல்லாவற்றையும் விட்டுவிட்டுத்தான் ஒரு பள்ளியில இமாமாக, அல்லது ஒரு பள்ளியில அதான் சொல்லக்கூடியவராக, அல்லது ஒரு மதரசாவில் ஒரு ஆசிரியராக அவர் கடமை ஆற்றுகின்றார் என்றால், கண்ணியமான பெரிய ஒரு சேவை மனைப்பாம்போடு அவர்கள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்றால், அவர்களுக்கு எங்களாலான பங்களிப்பு நாங்கள் செய்ய வேண்டும். அவரோட சோபத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நாங்கள் எல்லா விவகாரங்களும் நல்ல முறையில் அமைத்துக் கொள்ள வேண்டும். அது மிக முக்கியமாக கண்ணியமானவர்களே, எல்லா விவகாரங்களையும் இந்த நாட்டு சட்டத்தை மதிக்கக்கூடிய அமைதியை நாங்கள் செய்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டுக்கு விசுவாசம் உள்ளவர்கள் நாம் எல்லாம் வாழ வேண்டும். நாட்டுடைய வளங்களை நாம் எல்லாம் பாதுகாக்க வேண்டும். இது மிக முக்கியமான பொறுப்பாக இருக்கிறது. ஒரு முஸ்லீம் வாழ வந்தவனை சொல்வதை விடவும் பிறரை வாழ வைக்க வந்தவர் எங்களோட மற்றவர்கள் வாழ வேண்டும். எனவே இதை வாழ்க்கையிலே கடைபிடித்தால் நிச்சயமாக அல்லாஹ் எங்களோட வாழ்க்கையில நிறைய வெற்றிகளை ஏற்படுத்துவான். இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் சொன்னார்கள், லைஸல் இல்முமா ஹஃபில் இன்னமல் இல்முமா நஃபா. அறிவு என்பது வெறுமனை கற்றுவிட்டு உள்ளத்துல வச்சு கொண்டிருப்பது மட்டுமில்லை. அறிவு அறிவு என்றா நாங்கள் கட்டிருக்கிற அறிவு மற்றவருக்கு பிரயோஜனம் அளிக்க வேண்டியதுதான் உண்மையான அறிவு. எனவே இந்த அறிவைத்தான் நாம் எல்லாம் சுமந்திருக்கிறோம். இதனூடாக மற்றவருக்கு வழிகாட்ட வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு முஸ்லீம்களுக்கு முன்மாதிரி. முஸ்லீம்கள் தான் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லோருக்கும் முன்மாதிரியாக வாழவில்லை. எனவே அந்த முன்மாதிரியுடைய வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும். நல்ல முன்மாதிரியான வாழ்க்கை வெளிப்பட வேண்டுமாக இருந்தால் நாங்கள் அறிஞரோடு சோபத்தை, வருமாக்களோட சோபத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே வல்லவன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எப்போதும் நல்லவர்களோடு, நல்ல அல்லாஹுடைய சிந்தனையுள்ளவர்களோடு எப்போதும் அறிஞர்களோட சோபத்தை ஏற்படுத்தி அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொண்ட நல்ல கூட்டத்தில் அல்லாஹ் அனைவரையும் கேட்டுக் கொள்வானாக.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.
கம் ஃபீக சுரூரன் வ ஸலாமன் வ தமீன்.